முகமுள் மூன்றாவது பாகத்தில் இரண்டாவது அத்தியாயத்தின் ஒரு பகுதி. கிழமைகள் தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த அவசரத்தையும் சட்டை செய்யாத நடுத்தரு எருமைகளைப் போல ஊர்ந்தன. பகலும் இரவும் நீண்டு கொண்டே இருந்தன. திங்கட்கிழமை நடுநிசை வரையில் ஜபம் செய்தாயிற்று. ஆனால் ஜபத்தில் எண்ணங்கள் அழியவில்லை, ஒளியில் குவியல் இல்லை. கடற்கரைதான் பறந்து நின்றது. கடற்கரையில் கேட்ட பேச்சுதான் ஒலித்தது. அங்கு தீண்டிய இதழும் முகமும் தான் பார்வை புலத்தை வியாபித்து நின்றன. அவள் மூச்சுதான் ஒலித்தது. இந்த வேதனைக்கு பயந்தவாறே செவ்வாயன்று இந்த கண்மூடி உட்காரும் முட்டாள்தனத்தை விட்டுவிட்டு சாவேரி ராகத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தேன். நேற்று நாட்டக்குறிஞ்சி எடுத்துக்கொண்டேன். இந்த ராகங்கள் யாருக்கு பதிலோ என் பக்கத்தில் அமர்ந்து என்னை தடவி கொடுத்து தேற்றின. பஸ்ஸில் உட்கார்ந்து எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் பாபு. பூக்கடை நிறுத்தத்தில் வண்டியை நிறுத்தி முடிவில்லாமல் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தான் கண்டக்டர். வேலை செய்துவிட்டு வருகிற முகங்கள் எண்ணெய் வழிந்து சோர்ந்து கிடந்தன. வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிடப் போகிற முகம் ஒன்று பசி தாங்காமல் கூட்டத்தையும் தாமதத்தையும் கண்டு எரிச்சல் பட்டு சுழித்து கொண்டிருந்தது. இன்னொரு முகம் எல்லா வேதனைகளையும் கடந்து விட்டது போல தோன்றிற்று. இந்த சில்லறை இம்சைகள் இனி எனக்கு உரைக்காது என்று எல்லாவற்றையும் விதியின் கையில் போட்டுவிட்டு அடித்து போட்டார் போல உட்கார்ந்திருந்தது. வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு சாய்வு நாற்காலில் 2 மணி நேரம் சாய்ந்திருந்து மீண்டும் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கிவிடும் போல் இருக்கிறது. இப்படியே விதியின் கையில் போட்டுக்கொண்டே நாளை போக்கி பிள்ளையின் கையிலோ வறுமையின் கையிலோ மூப்பை கொடுத்துவிட்டு கடைசியில் உயிரையும் அதன் கையில் கொடுத்துவிட்டு எரிந்து புகையும் குப்பையும் ஆகிவிடும். அவரை அப்படியே குண்டுகட்டாக தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே எரிந்துவிட்டால் என்ன? ஆத்திரமாத்திரமாக வருகிறது. அவரை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். இவன் எங்கேயா உருப்பிட போறான்? அதான் சனிக்கிழமை அன்னைக்கு க்ஷவரம் பண்ணிக்கின்றானே, இவனா உருப்பிட போறான்? அப்படி தயார் பண்றாங்க. வாத்தியார் எல்லாமே சனிக்கிழமை அமாவாசை மாசப்பரப்பு ஒரு நாள் விடாம மூஞ்சிய சரைச்சுக்கிறது தான். பசங்க அப்பாறு திதி அன்னைக்கு கூட போய் பண்ணிக்குமா? இன்னும் என்னத்தையெல்லாம் கண்ணால் காண போகிறோமோ. பாபு திரும்பி பார்த்தான். அப்பள குடுமியும் விபூதி சுவடு வேய்ந்த நெற்றியும் திறந்து போட்ட மூடு கோட்டும் ஊன்றின குடையும் கையுமாக ஒரு பல்லு போன கிழவர். பல் கோளாரால் பிடுங்கிவிட்டார் போல் இருந்தது. ஆபீஸிலிருந்து திரும்பி வருகிறவர் அவர் உறக்க கத்தி கொண்டிருந்தார். பாபு திரும்பி பார்த்தபோது அலட்சியமாக உனக்கும்தான் என்று சொல்வது போல பார்த்துவிட்டு இன்னும் உதவுபடி ஸ்தாயி இதவு எல்லாம் சேர்த்து கொண்டு பேச்சை முடுக்கிவிட்டார். வீட்டுது எல்லாம் இவ்வளவு பவுடர் பூசிக்கிறாயா தமாத்துண்டு பய? என்ன என்று உள்ளங்கையை மல்லாத்தி பவுடர் அளவை காட்டினார் அவர். பாபு புன்னகையுடன் கன்னத்தையும் நெற்றியையும் தொட்டு பார்த்து கொண்டான். எண்ணெய் வழிந்தது. அவ்வளவு பவுடர் வேண்டித்தான் இருக்கும். போய் குளித்துவிட்டு உடம்பெல்லாம் பூசிக்கொள்ள வேண்டும். யமுனா இதெல்லாம் தொடுவது கூட இல்லை. பவுடர் இல்லாமலே பவுடர் போட்டார் போலத்தான் இருக்கிறது அந்த முகத்தில். வீட்டுக்கு வந்ததும் பாபு உடையை கழற்றி மாற்றிக்கொண்டு முகம் கை கால் எல்லாம் நனைத்து துடைத்து பவுடரை தேய்த்து கொண்டான். நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். கார் நிற்கிற ஓசை கேட்டது. அண்ணா என்று ஒரு கூப்பாடு. யாரு?
நான் தாண்ணா.
ஓ வாங்க வாங்க. பாலூர் ராமுவின் சீடர்.
அப்போ ஒரு தடவை வந்தேன், இன்னும் வரலன்னா போய் காபி சாப்பிட்டுட்டு வந்தேன்.
உட்காருங்கள்.
உட்கார நேரம் இல்லை. அண்ணா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். திடீர்னு இன்னைக்கு காலமே ஒரு கச்சேரி ஏற்பாடாச்சு, 7 மணிக்கு ஆரம்பம்.
எங்கே?
சைதாப்பேட்டையில் கோயிலில். உங்களை கட்டாயம் அழைச்சிட்டு வர சொன்னார்.
ராமுவின் போக்கை நினைக்கும்போது விசித்திரமாகத்தான் இருந்தது. யாரையும் லட்சியமே பண்ண மாட்டாரே இவர். மகா காரியவாதியாயிற்றே. இதுவும் காரியவாதம்தானோ?
பாபு கிளம்பினான். அன்னைக்கு போனதுலேருந்து அண்ணா இன்னும் ஓயவே இல்லை. உங்கள் பாட்டை பற்றியே தான் 4 நாளாக பேசின்னு இருக்கார். இருந்தாலும் அண்ணா சொல்கிறாப்புல எனக்கும் புரியல. நீங்கள் என்னத்துக்கு வேலை பார்க்குறீள்?
உடம்பில் ஒரு அடிமை கோணல், வாயில் பஞ்சை இழிப்பு, பாபு சொல்வதற்கெல்லாம் புருவத்தை உயர்த்தி சிரிக்கிற ஒரு ஆச்சரிய பாவம், சங்கீத சூழ்நிலையிலேயே ஓரின மட்டை.
வரணம் வரணம் என்று வரவேற்றார் பாலூர் ராமு. நான் பிடிச்சு இழுத்துட்டு வர வரையில் வர்றதில்லைன்னு இருந்துட்டீர் பார்த்தீரா என்றார். நாளைக்கு வரலாம்னு இருந்தேன். இருந்தீர் இருந்தீர், நானும் காவேரி தண்ணியை சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். இந்த சமத்தெல்லாம் எங்கிட்டேயே காமிக்கிறீரே. நிஜமா தான்னா, விபூதி இட்டுக்கொண்டார் பாலூர். மிளகு பொடியை சிட்டிகை சிட்டிகையாக வாயில் போட்டு கனைத்து கொண்டிருந்தார். கால் கால் வாயாக வெந்நீரை ருசித்து கால் சேர் குடித்தார். சத்குரு என்று நிமிஷத்திற்கு நிமிஷம் சொல்லி கொண்டார். அவர் கிளம்பும் போதே 7 மணி ஆகிவிட்டது. கோயிலில் எழுவிழாத கூட்டம். பிதுங்க பிதுங்க உட்கார்ந்திருந்தது ஜனத்திரள். பாபுவை முன்னால் உட்கார்ந்து கொண்டு பாட ஆரம்பித்தார் ராமு. அவர் ஆரம்பித்ததுமே களை கட்டிவிட்டது. மந்திரத்தில் கட்டுண்டது போல கூட்டம் மௌனத்தில் மயங்கி கிடந்தது. அவ்வளவு கற்பனை நிறைந்த பாட்டு என்று சொல்ல முடியாது. ஆனால் ராமுவின் நடையில் ஒரு உருக்கமும் குழைவும் அறாமல் தொனித்தன. இறைஞ்சுவது போன்ற குரல். உழைப்பிலும் இறைச்சலிலும் உழன்றுவிட்டு வந்தவர்களுக்கு இதமாக வந்த நடை இது. தங்களிடம் இல்லாத ஏதோ ஒன்றை வேண்டி நிற்பது போல கேட்டது கூட்டம். ராமுவின் குரலில் இறைஞ்சல் இந்த ஜனசமூகம் முழுவதின் சார்பிலும் அந்த இல்லாத பொருளுக்காக இறைஞ்சுவது போல தோன்றிற்று பாபுவுக்கு. இந்த உருக்கம் மட்டும் போதுமா? இது ஒரு அம்சம்தானே. புயலும் ஏக்கமும் தோல்வியும் வெற்றியும் களரியும் கிண்டலும் எல்லாவற்றையும் குரலில் கொண்டு வந்தால்தானே நாகத்தவம் முழுமையடையும். 4 மணி நேரம் கச்சேரி நடந்தது. உள்ளத்தை தொட்ட அனுபவமாகத்தான் இருந்தது. ஆனால் இது போதாது, இது சுமை தாங்கி உயரம்தான் என்று அவன் மனம் முனகி கொண்டே இருந்தது. ராமுவுக்கு இவ்வளவுதான் முடியும். இன்றைக்கு அவர்தான் முன்னணியில் நிற்கிறவர். இதைவிட உயரங்கள் இருப்பது ஜனங்களுக்கு தெரியுமா? கச்சேரி முடிந்ததும் ராமுவை சுற்றி நின்ற கூட்டம் கலையவில்லை. மற்றவர்களும் மத குருவை அண்டுவது போல பணிவும் ஒதுங்கலுமாக அவரிடம் நடந்து கொண்டார்கள். காரில் வரும்போது வாயார புகழ்ந்து கொண்டே வந்தான் பாபு. உங்களுக்கு திருப்தி தானே என்று கேட்டார் அவர். திருப்தியா? காது நிறைஞ்சு போயிடுது. இப்பதான் எனக்கும் திருப்தி. எல்லாரும் சொல்ற மாதிரியா நீர் சொல்றது? நீங்க என்னன்னா இப்படியெல்லாம் சும்மா இருமையா? உம்ம பெருமை எனக்கு தெரியும். அலட்சியமும் தெரியும் எனக்கு. இருந்தாலும் நான் விட போறதில்ல. உம்ம கச்சேரி பண்ண வைக்காமல் இருக்க போறேனா? ராமு எதற்காக அழைத்து கொண்டு போனார்? தனக்கு நடக்கிற மரியாதைகளை எனக்கு காண்பிக்கவா? இல்லை உண்மையில் என் பாராட்டை பெறவா? இல்லை இது மாதிரி உனக்கும் கிடைக்கும் என்று மயக்கு காட்டவா? உண்மையாகவே என்னிடம் அவர் தனி மரியாதையுடன் தான் பழகுகிறார். வயசு வித்தியாசத்தை பாராமல் சம வயது போல் பேசுகிறார். அறைக்கு வந்த பிறகும் அவருடைய நோக்கங்கள் அவனை குழப்பிக் கொண்டிருந்தன. ராமுவுக்கு உண்மையான கலையில் ஸ்ரத்தையும் ஆசையும் உண்டு. அதோடு இந்த மாலைக்கும் முரசுக்கும் நப்பாசையும் இருந்தது. காக்கை மூக்கில் குழறும் குரல்தான். ஆனால் இதை இளவயதில் படாத பாடுபடுத்தி ஒரு தினுசாக அடிமையாக்கிவிட்டார். ஆனால் அது எவ்வளவுதான் செய்யும்? அது இருக்கிற நிலைமைக்கு அது செய்கிற சேவகம் பெரியதுதான், சக்தியை மீறியதுதான். அந்த நாளில் ராமு கொஞ்சமாக உழைக்கவில்லையே. ரங்கண்ணா சாமி கண்ணு எல்லாருமே இதை சொல்லியிருக்கிறார்கள். முன்னுக்கு வந்த சுருக்குதான் அவருடைய மற்ற சுபாவங்களை வெளிக்கொண்டு வந்தது. அதாவது அவருடைய மற்ற சுபாவங்கள் அவரை முன்னுக்கு கொண்டு வந்தன. என்னை இன்று இழுத்து போனது போல எத்தனை பேர் இழுத்து போயிருப்பார் அவர்? எத்தனை தேங்காய் மூடி கச்சேரிகள், மேல்ஸ்தானம், இனி அசைக்க முடியாது என்று காயமான பிறகுதானே பிகு பண்ணி கொள்வது, உடம்பு சரியா இல்லை என்று உடம்பின் மேல் பாரத்தை போடுவது, பத்திரிகைக்காரர்கள் வீட்டுக்கு போவதற்கு பதிலாக அவர்களையே வரச் செய்வது எல்லாம் கற்றுக்கொண்டார். வளர்த்த கடா இப்படி மார்பில் பாய்கிற அனுபவங்கள் பாவம். பத்திரிகைக்காரர்களுக்கு புதிது இல்லை. என்ன செய்கிறது, அம்மா வயிற்றில் பிறந்த பிள்ளை அம்மாவே நிமிர்ந்து பேசும்படி உயர்ந்து வளர்ந்து விடுகிறானே. காற்று சிலு சிலுவென்றது. தோளில் குத்துவது மாதிரி இருந்தது. மூக்கை அருவுகிறது. காற்றின் சிலுசிலுப்பு மட்டும் இல்லை, இது உடலிலேயே ஒரு குளிர்ச்சி. கண் பொங்குகிறது. நெஞ்சு கரகரவென்றது. உடம்பு சற்று வலிக்கிறார் போல் இருந்தது. சாயங்காலம் ஆபீஸிலிருந்து வந்ததும் முகத்திலும் உடம்பிலும் நீரை தெளித்து கழுவிய போது அவ்வளவு இதமாக இல்லை. கோயிலில் சாப்பிட்ட புளியோதரையும் நாலைந்து தம்ளர் பச்சை தண்ணீராக வாங்கிவிட்டது. குளிர்கிற மாதிரி இருக்கிறது. ஜன்னல் கதவுகளை சாத்தினான் பாபு. படுத்தான். காலை போர்த்தினால் தேவலை போல் இருந்தது. பெட்டியை திறந்து துப்பட்டியை எடுத்து இடுப்பு வரையில் போர்த்தி கொண்டான். கண் ஜிவு ஜிவு என்றது. இழுத்து மார்பை போர்த்தி கொண்டான். மூக்கில் ஜலம் ஜலமாக அருவிற்று. உடல் மூட்டுகள் வலித்தன. போர்த்த போர்த்த உடல் கனகனவென்று அனல் காய்ந்தது. அரையும் முக்காலுமாக கவ்வியும் விட்டும் வந்து விளையாடிய துயிலில் இல்லாத உருவங்களும் நடக்காத நிழல்களும் கனவுகளும் படம் போட்டன. கண் விழிக்க முடியவில்லை. தூக்கம் ஆழ்ந்து வந்தது. காலையில் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. ஜுரம் அனலாக அடித்தது. அறையை பெருக்க வந்த கிழவி காபி வாங்கி வந்தாள். டாக்டர் வீட்டுக்கு போக ரிக்ஷா பிடித்து வந்தாள். வீட்டுக்காரரின் மனைவி கஞ்சி வைத்து கொடுத்தாள். தர்மாஸ் பிளாஸ்கில் பொங்க பொங்க வெந்நீர் வைத்து விட்டு போனாள். வீட்டுக்காரர் போனில் ஆபீஸை கூப்பிட்டு லீவு சொல்லி வந்தார். கிழவியும் அவர் மனைவியும் ஒரு மணிக்கு ஒரு தடவை மாடி ஏறி ஏறி வந்து விசாரித்து கொண்டிருந்தார்கள். விழித்திருந்த வேளைகளில் வீட்டுக்காரர் வந்து நாற்காலியை கட்டிலுக்கு பக்கத்தில் போட்டு பேசி கொண்டிருந்தது பொழுதை தள்ளிற்று. ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்தை வாங்கி வருவதோடு நின்றுவிடவில்லை அவர். வீட்டிலேயே கஷாயம் வேறு போட்டு இரண்டு மூன்று தடவை கொடுத்தார். என்ன கொடுத்தும் காய்ச்சல் முழுவதும் விடவில்லை. வியாழன், வெள்ளி, சனி, இன்று ஞாயிறு. இப்போது ஜுரம் விட்டிருக்கிறது போல் தோன்றிற்று. 99 இருக்கலாம். இந்த மாதிரி 4-5 நாள் ஜுரம் அடித்ததே இல்லை. 3 முன்பு கடையில் வேலை செய்கிற போது ஒரு வாந்தி எடுத்தது. உடனே ஜுரம் வந்துவிட்டது. உடனே அறையை போட்டி வண்டியில் ஏறி ரயிலேறி பாபநாசம் போய்விட்டோம். 8 போல விடாமல் அடித்த ஜுரம் அது. அம்மா ராத்தூக்கம் இல்லாமல் பக்கத்தில் அணைத்து உட்கார்ந்திருந்தாள். திராட்சை பழத்தை போட்டு காய்ச்சிய கஷாயம் சிறு புளிப்பும் இனிப்புமாக வாயில் அணித்தது. ஜுரம் என்று இப்போது கடுதாசி போட்டால் ஓடி வந்து விடுவார்கள் அப்பாவும் அம்மாவும். வீட்டுக்காரர் வருகிறார். கையில் ஒரு பேலா டம்ளர். இந்தாங்க, இதை கொஞ்சம் சாப்பிடுங்க. என்னது? பொரிச்ச ரசம் போட்டு 4 பருக்கையை போட்டு கரைச்சிருக்கு. வந்து உட்காருங்க. நீங்கள் இப்படி சிரமப்படுறீங்களே, ஹோட்டல்லேருந்து கழுவி கொண்டு வர மாட்டாளா?
ஹோட்டல்லேருந்தா? புளி சேர்க்கப்படாது சார். இப்போ ஹோட்டல் ரசத்தில் புளியும் மிளகாயும் தவிர என்ன இருக்கும்? ஒரு வீச மிளகாயை அரைச்சி விட்டுட்டு அரைப்படி சர்க்கரையை கொட்டியிருப்பான். இந்த உடம்பில் சாப்பிட்டா 9 ஓட்டையும் எரிச்சல் கண்டுடும். நல்லா சொன்னீங்க. இந்த சுடுதண்ணியும் பருக்கையும் தான் பெரிய பாடாக போயிடுச்சா எங்களுக்கு.
கிழவர் டம்ளரில் ஊற்றி கொடுத்தார். பக்கத்தில் ஒரு துண்டு காய்ந்த நார்த்தை சுருளை வைத்தார். ருசியாகத்தான் இருக்கிறது. அம்மா இருந்தால் மணத்தக்காளி வற்றலையும் கொஞ்சம் வறுத்து வைத்திருப்பாள். ஆனால் இந்த ஜாதி நார்த்தையின் மனம் அதற்கு ஈடுகட்டிவிட்டது. கிழவர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். வெந்நீர் சாப்பிட்டதும் சற்று வேர்த்தது. வயிறு நிறைந்து விட்டது. தூக்கம் கண்ணை சரிகிற்று. கிழவர் கீழே இறங்கிவிட்டார்.
நல்லா தூங்குங்க.
அவர் இறங்கி போனதுதான் தெரியும். கண்ணை அமற்றிற்று. சின்ன பையனாக இருந்தபோது ஒரு ஜுரம். அப்போது அக்காவின் பெண் பட்டு வந்து வயிற்றை அணைத்தார் போல உட்கார்ந்திருந்தது.
மாமா நல்லா தூங்கு, காலம்மா சரியா போயிடும்.
ஐய், மாமா மாமான்னு கூப்பிடாதேன்னு சொல்லலை.
கூப்பிட்டா என்ன?
மாமாலாம் ஒசரமா பெரியவளா இருப்பா, என்னையெல்லாம் மாமான்னு கூப்பிடப்படாது.
அம்மா அடிப்பாளே.
எதுக்கு?
மாமான்னு கூப்பிடாட்டா?
மாமான்னு கூப்பிட்டா என்கிட்ட உட்காரப்படாது. போர்வையை இழுத்து விடுகிறாள் பட்டு.
ஏன் மாமா, நீ இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல?
அப்படித்தான்.
ஊருக்கு வந்துடேன்.
பேசாம இருடி.
ஊர்ல வந்து படுத்துக்கோ. ஏன்
முடியாது?
ஏன்
முடியாதுன்னா முடியாது.
சும்மா அனுத்தாத மாமா.
கையை வலிக்கிறது. நெத்தி அழுத்தி விடேண்டி, தடிச்சு மாதிரி உட்காந்துண்டு.
பிடிச்சுடுறேனே அதான்.
பட்டுவின் குழந்தை கையில் எவ்வளவு பரிவு, எவ்வளவு இங்கிதம்.
ரொம்ப அமுக்காதையே, போனமே.
பாபு கண்ணை திறந்தான். யமுனா அவன் நெற்றியை தடவி கொண்டிருந்தாள்.
ஜுரமா?
ஞாயிற்றுக்கிழமை என்பதும் சொன்னபடி யமுனா வந்திருப்பதும் 4-5 வினாடிக்கு பிறகுதான் நினைவில் புலனாயின.
தூக்கத்திற்கு நடுவில் எழுப்பிட்டேனா
என்றாள் யமுனா.
தொட்டு பார்த்தேன், நெத்திய உனக்கு விழிப்பு கொடுத்து விட்டது.
நீ வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டதா?
இல்லையே, இப்போதான் வந்தேன். கீழே சொன்னாங்க ஜுரம்னு, பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்த.
யமுனா நின்று குனிந்திருந்தாள்.
மணி என்ன ஆகிறது? 3:30.
3:30? வெகு நேரம் தூங்கியிருக்கேன். நாற்காலியை கட்டிலுக்கு பக்கத்தில் தூக்கி வந்து போட்டு உட்கார்ந்து கொண்டாள் அவள்.
3-4 நாளாக படுத்துட்டு இருக்கியாமே.
எழுந்துட்டாங்களா சாரு?
என்று குரல் தாழ்வாரத்தில் கேட்டது. யமுனா எழுந்து உள்ளே வந்த வீட்டுக்காரருக்கு நாற்காலியை தள்ளினாள்.
நான் தான் எழுப்பி விட்டுட்டேன், நெத்தியை தொட்டு பார்த்தேன், முழிச்சுக்கிட்டது. இப்போ எப்படி இருக்கு?
லேசா ஜுரம் இருக்காப்புல தான் இருக்கு.
சரியா போயிடும்.
டாக்டர் பார்த்தாரா?
முத நாளைக்கு போய் வந்தாங்க, அப்புறம் நான் போய் 2 நாளாக மருந்து வாங்கி வரேன்.
இன்னும் 1 தடவை போய் பார்த்தா என்ன?
என்ன பாபு?
அதுதான், மருந்து சாப்பிட்றேமே.
எதுக்கும் 1 தடவை போய் பார்க்கலாமே, 4-5 நாளாக இறங்கலைன்னா?
சரி பார்ப்போம்.
வெயில் தாழ போயிட்டு வந்துடுவோமே.
நீங்கள் அழைச்சி போயிட்டு வந்துடுங்க.
அவர் தான் டாக்டர் வீட்டுக்கு அலையாக அலைந்து விட்டார். மாடிக்கும் கிழக்கும் எத்தனை தடவை ஏறி இறங்குவார்.
ஆரம்பிச்சிட்டிங்களா?
இல்லை சார் என்று சங்கு குடியிருந்த அறையில் தான் பட்ட பாட்டையும் தொண்டைக்குள் இழுத்த ராகத்தையும் சங்கு அவர் காலில் விழுந்ததையும் விவரமாக சொன்னான் பாபு.
இந்த மாதிரி தொல்லைப்படவா இப்படி வீட்டை கட்டிட்டு இருக்கோம் என்று புலம்பி விட்டார் அவர் என்று பாபு சிரித்தான். அப்போ குடி வச்சிருக்கப்படாது, அது புதுசாக வீடு கட்டின பெருமைங்க. நமக்கு என்ன, இப்போ இந்த இறைச்சல்லையே பிறந்து வளர்ந்தவங்க நான். எங்கள் அப்பா தாத்தா எல்லாரும் இந்த வீடு. இன்னைக்கு வாங்கின வீடா, நேற்று வாங்கின வீடா? எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டனாருக்கும் தம்பி வெங்கடாச்சல செட்டியார்னு இருந்தாங்க, அவங்க வாங்கி போட்டது. பக்கத்து வீடும் இதுவும் ஒரே வீடு. அவருக்கு சந்ததி இல்லை, அண்ணார் பிள்ளை, அதாவது எங்கள் தாத்தாவும் அவர் தம்பியும் பாகம் பண்ணிக்கிறப்ப ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா இதுக்கு ஒட்டு போட்டு இந்த ரூமை கட்டினாங்க. எனக்கு கல்யாணம் ஆன கையோடு கட்டியாச்சு. சாந்தி முகூர்த்தம் கூட இங்கே தான் நடந்துச்சு. ஏன், அப்புறம் என் பெரிய மருமகன் ஆரணியில் இருக்காரு, அவருக்கும் இங்கே தான் நடந்துச்சு. அங்கே ஏதோ வசதி குறைச்ச கல்யாண செலவெல்லாம் அவர் தான் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளேயும் மறந்து போச்சு.
தலைமுறை தலைமுறையாக வந்த வீடுன்னு சொன்னீங்க
என்று யமுனா எடுத்து கொடுத்தாள்.
ஆமாம், தலையிலையாக கட்டிட்டு போகிறோம். அப்படி சத்தம் இல்லாமல் இருக்கிறதுன்னா அடையாறு இல்லாட்டி எங்கேயாவது ஒரு குக்கிராமமாக போய் கட்டிக்கிறது தானே.
இதை பாருங்க, சொந்த வீடு இருக்கிறவங்க 2 தினுசு, இப்படியே வீட்டையும் எடுத்துக்கிட்டு போகிறாப்புல நினைக்கிறவங்க 1. வீட்டையும் கட்டிவிட்டு தான் மட்டும் 4 ரூபாய்க்கு ஒரு குச்சியில் கொடக்கூலிக்கு இருந்துக்கிட்டு கொடக்கூலியாக வாங்கி சாப்பிட்றவங்க 1 தினுசு. நாம் 2 செய்யலை. எங்கள் தாத்தாவும் இதை எடுத்துக்கிட்டு போகலை, நானும் போக போகிறதில்லை.
பரம்பரை பரம்பரையாக சென்னை வாசி அவர் என்பது நன்றாக தெரிந்தது. அவர் அப்பள குடுமியை கூட எடுக்கவில்லை. சுற்றிலும் மாறிக்கொண்டிருக்கிற சென்னை அவரையோ அவர் எண்ணங்களையோ மாற்றிவிடவில்லை. நல்ல பட்டிக்காட்டில் இருக்கிற தனிமை இந்த கூட்டத்திலும் அவரை விட்டு போகவில்லை. பட்டிக்காட்டில் மரம் பட்டை புல் பூண்டு அதிகம். இங்கு மனிதர்கள் கட்டிடம் வண்டி காடி ஓசை அதிகம், அவ்வளவுதான். மாற என்ன இருக்கிறது?
ஃப்ளாஸ்கை எடுத்துகிட்டு போய் காப்பி வாங்கி வரட்டுமா என்றார் அவர்.
நான் வாங்கி வரேன்
என்றாள் யமுனா. மன்றாடித்தான் அவரை இருத்த முடிந்தது. அவர் விடமாட்டார் போல் இருந்தது.
இதை பாருங்க
என்று அவர் மறுபடியும் தன் அத்தை குறைபட்டு போனதிலிருந்து அவள் குடும்பத்தை காப்பாற்றி அவள் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்தது, அவள் புருஷன் டாக்டராகி ஏக காசு சம்பாதித்ததில் தலை கிருங்கி, அவர்கள் தன்னை லட்சியம் செய்யாமல் 14 வருஷமாக பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் கடைசியில் போக்குவரத்து கூட நின்று போய்விடும் அளவுக்கு, தன் மகள் கல்யாணத்திற்கு வராத அளவுக்கு நன்றி மறந்த கதையை சொல்லி முடிக்க 1:30 ஆயிற்று. இன்னும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் டாக்டருக்கு படித்த அவர் அத்தை மருமகன் பரீட்சைக்கு கட்ட பணம் இல்லாமல் அவரிடம் வந்த கட்டத்தில் பொடிமட்டையை எடுத்து ஓங்கி தட்டி கடைசி மிச்சத்தை திருட்டி சிட்டிகை எடுக்கிற அளவுக்கு வந்துவிட்டது. அவசர அவசரமாக பேச்சை முடித்துவிட்டு, அப்போ நான் வரட்டா, காப்பி வாங்கி கொடுத்துட்டு டாக்டர்கிட்டவும் அழைச்சிட்டு போய் வாங்க, நீங்கள் காலமாக தானே போகிறீங்க என்று கேட்டார்.
ஆமாம்.
நல்லது, அப்படியே செய்யுங்க. நானே சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படி ஒரு சமயம் ராவுக்கே திரும்பிடுறதா வந்திருந்தாலும் இருந்துட்டு போங்கன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராத்திரி ஜுரம் வராது, இருந்தாலும் அவரும் தூங்குறதுன்னா மிரண்டு கிடக்கிறாரு. யாராவது ஒருத்தர் பேச்சுக்கு இருந்தாலும் நல்லது பாருங்க. கீழே இறங்கி போனார் அவர்.
இப்படி பேசினா எப்படித்தான் தூக்கம் வரும்
என்றாள் யமுனா அவர் போன பிறகு. இல்லை யமுனா,
மனுஷன் தங்க கம்பிதான், யாரும் இல்லைன்னா அவரோட பேசி பேசியே ஜுரம் நிற்கலையோ என்னவோ.
நான் தனியாக தவிக்கிறேனேன்னு தான் பேசுறார். மற்றபடி இங்கிதம் சமயம் எல்லாம் தெரிஞ்சவர் தான். அவர் இல்லாட்டி திண்டாடி போயிருப்பேன் இந்த நாலஞ்சு நாளாக. அவருக்கு ரெண்டு பெண் தான், அதுகளும் புருஷன் வீட்டுக்கு போயிடுத்து. பொரிச்ச ரசம், கஷாயம், மருந்து, காபி அப்பா அம்மா கிட்ட இருக்கிறா போலவே இருந்தது யமுனா.
இல்லாட்டா என்ன வர சொல்லியிருப்பியே.
பாபு அவளை பார்த்தான். அவள் பார்க்கவில்லை. பானையில் இருந்த நீரை மொண்டு தர்மாஸ் குப்பியை கழுவி கொண்டிருந்தாள். ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சா?
மணி 4:30 ஆயிடுச்சே.
எனக்கும் காபி வேண்டும் போலதான் இருக்கிறது. பர்ஸ் அதோ மொத்தமாக சிவப்பாக இருக்கு பார். டிக்ஷனரி அதன் இடுக்கில் இருக்கு. பர்சை அவள் எடுக்கும்போது அவளுடைய உயரம்தான் அவனை கவர்ந்தது. கம்பீரமான உருவம், உடலில் இழைப்பு 15 நாளுக்கு முன்னால் பார்த்த இழைப்பு மறைந்துவிட்டது. உடல் பழைய நிறத்தை நோக்கி போய்கொண்டிருந்தது. முன்கையில் இருந்த கால்வாய் மறைந்து நிழல் கோடாக மாறியிருந்தது. அவளுடைய உயரம், சிலுவையான உடல் அமைப்பு, முகத்தின் வனப்பு எல்லாவற்றையும் விட தனித்தன்மையும் எடுப்பும் நிறைந்த அந்த பாதங்கள் பழைய பொலிவையும் நிறத்தையும் மீண்டும் பெற்று ஒளிர்ந்தன. பத்மாசினி சௌக்கியமா யமுனா?
சௌக்கியம். உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க, நீ நடுவில் வரேன்னு சொல்லியிருந்தியா? நான் சொல்லியிருந்தேன், வரவே இல்லையனு நேத்திக்கும் இன்னைக்கும் கேட்டாங்க.
புதன் வியாழனில் வரதா தான் இருந்தேன். புதன்கிழமை பாலூர் ராமு கச்சேரி சைதாப்பேட்டையில் கேட்டுட்டு வந்தேன். ராத்திரி வந்து படுத்தவன் தான். உனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குன்னு தெரிகிறது.
எப்படி தெரிகிறது?
பார்த்தா தெரியலையா உன்ன?
நீ ரொம்ப
அதிக பிரசங்கியா போயிட்டேனோ?
சரியான வார்த்தையை சொல்லிட்டாயே.
நான் எது பேசினாலும் அப்படித்தான் படும் உனக்கு.
சரி சரி, எனக்கு சந்தோஷமா இருக்கு, கவலை இல்லாமல் இருக்கு. நீ யா பார்த்து தந்த இடம்? காஃபி மாத்திரம் போதுமா?
இப்போதுதான் அவன் முகத்தை பார்த்தாள் அவள். இப்படி வாயே. அருகே வந்தாள் அவள். குரலை தாழ்த்தி கொண்டே சொன்னான் பாபு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல யமுனா. நீ இன்னைக்கு வரமாட்டியோன்னு பயந்து போயிட்டேன்.
ஏன்?
பாபு பதில் பேசவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண் மல்குவதை பார்த்து
என்ன இது
என்று முந்தானையால் கண்ணை துடைத்தாள் அவள். தொண்டை கட்டி ஏறி இறங்க உஷ்ணமாக ஒரு பெருமூச்சு பாதி திறந்து அவன் வாயில் நின்று வந்தது.
என்ன பாபு இது?
நிஜமாவே பயந்துட்டேன், நீ வரமாட்டியோன்னு.
ஏன்?
நான் உன் நிலைமையை பயன்படுத்தி கொண்டு விட்டேன் இல்லையா?
இல்லவே இல்லை. சி, சும்மா அலட்டிக்காத.
இல்லை
இல்லைன்னு மேலே பேசுகிறா போல இருக்கே.
உள்ளெல்லாம் நிறைஞ்சு வழியிறது, எதையாவது சொல்லணும் போல இருக்கு என்று நடுங்கிக் கொண்டே அவள் கையை பற்றினான்.
உடம்பு கனகணங்கிறது.
ஆமாம், குளிர்றது. கொஞ்சம் போத்தி விடேன். போத்தி விட்டாள் அவள்.
காப்பியை வாங்கி வரேன், சாப்பிட்ட அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போவோம். பசினாலேயே கூட இருக்கும்.
சுருக்க வாயே. யமுனா தர்மாஸ்குப்பியுடன் வெளியே சென்றாள். அரக்கு கலரில் அவள் கட்டியிருந்த பெங்களூர் பட்டுப்புடவையின் எடுப்பும் அவள் மேஜை மீது சாய்ந்து அலமாரியில் இருந்த ஃப்ளாஸ்கை எடுத்த தோற்றமும் அவன் கண்ணிலேயே நின்று கொண்டிருந்தன. தன்னை பற்றி நினைவே ஒழிந்தது போன்ற ஒரு தூய்மையின் பிரகாசம் அந்த சாய்விலும் கம்பீர வடிவத்திலும் ஒளிர்வது போலிருந்தது. இந்த பெண்மையின், தூய்மையின் காலடி படும் ஒவ்வொரு இடமும் புனிதமாகிவிடுமா? எல்லையில்லாத சக்தியை ஊட்டும் அருளாக இது கனிவது போலிருக்கிறது. இவள் எப்படி, யார் யாருடைய அதிகாரத்திற்கோ கட்டுப்பட்டு இருக்கிறாள்.
பத்மாசனியின் ஆதிக்கத்திற்கு, இப்படி அநாமதேய ஆதிக்கங்களுக்கெல்லாம் எதற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாள்? ஐப்பசி மாதத்து இறுதியின் மெல்லிய வெயில் எதிரேயும் பக்கத்திலும் தெரிகிற மாடிகள் மீதும் தங்க மலராக விழுந்திருந்தது. வானில் துணிகளை மூலையில் குவித்தாற்போல மேகங்கள் அங்குமிங்கும் குவிந்து கிடந்தன. ஜுரக்காதுக்கு தெருவின் ஓசைகள் எங்கோ தொலைவில் ஒலிப்பன போல் இருக்கிறது. மறுபடியும் கண் ஜிவு ஜிவு என்கிறது, குளறுகிறது. மூடினால் நல்லது போல இமை பொங்குகிறது. கீழே வீட்டுக்காரரின் சம்சாரம், யாரிடமோ பேசும் ஒலி, சைக்கிள் ரிக்ஷா போகிற ஓசை, கார் ஹாரன்கள், இந்த ஜுர உலகத்துக்கு நிஜ உலகத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய மதிலை எழுப்பி தந்தார் போல் இருக்கிறது. எப்படி இதை கடந்து ஒலிகளை அவற்றின் இயல்பான கணத்தில் கேட்கப் போகிறோம்? அந்த ஜுர உலகத்தின் ஆழத்திலிருந்து எப்படி கரையேறப் போகிறோம்? நாளைக்கு ஆஃபீஸுக்கு போக முடியுமா? வியாழன், வெள்ளி, சனி, மீண்டும் லீவா? ஒரு மாதம் வேலை பார்ப்பதற்குள் பெல்ஸ்ரோட டியூஷனுக்கு வேறு போகவில்லை. சொல்லி அனுப்பினாலும் நல்லதா இருக்கும். ஆஃபீஸுக்கு சொல்வதற்கு முன்னால் இவருக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். யமுனா வந்துவிட்டாள். ஹோட்டலுக்கு போனா எத்தனை நேரம் ஆகிறது? என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு போயிடுறான். அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு வந்து என்ன வேணுங்கிறான். யோசிக்கிறதுக்குள்ள விசுக்குன்னு போயிடுறான். 1/2 மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருக்கும்படியாவே ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே காப்பியை ஊற்றி கொடுத்தாள். அவர் போறேன்னு சொன்னாரே யமுனா, விட்டுருக்கப்படாதா? சே, அதுக்காக சொல்லலை பாபு. இப்போ என்ன மூழ்கி போச்சு? 1/2 மணி வேடிக்கை பார்த்தாச்சு. ரொம்ப சூடாக இருக்கே. அவ்வளோ சூடு வேண்டியிருக்கு. ஜுரம் வந்திருக்கே. காபி சாப்பிட்டா வேர்த்து விட்டுடும். ரொம்ப நேரம் காக்க வச்சுப்பிட்டானாக்கும். அங்கே செய்கிற வேலை போகாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வேற. அண்ணா, தாழ்வாரத்தில் யாரோ வருகிறார்கள். யமுனா சட்டென்று நிலைப்படி அண்டை போய் பார்த்தாள். யாரு? அண்ணா இருக்காரோ, பாபு அண்ணா இருக்காரு, வாங்க என்று யமுனா அவர் போக இடம் கொடுத்து விட்டு கீழே இறங்கினாள். வாங்க சார். உடம்பு சரியா இல்லையா என்ன? ஜுரம். டடா, எத்தனை நாளா? 4 நாளா. இந்த வெதர் எல்லாரையும் ஒரு பாடுபடுத்தின்னு இருக்கு. வீட்டில் தங்க, அம்மா எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் தேவையில்லை. இன்னைக்கு அண்ணா கச்சேரி எக்மோரில், அதான் அழைச்சிட்டு வாடா அண்ணாவேன்னு வண்டி கொடுத்து அனுப்பிச்சார். அடடே, ஆமாம் சார், அன்னைக்கே சொன்னாரே. அடடா, ஜுரத்தில் எப்படி வர முடியும்? நீங்கள் எழுந்துக்க வேண்டாம், படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. உடம்பு டக்குன்னு இறங்கி போயிடுது. எப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்தாலே ஆளை பாதியாக ஆக்கிடுறதுன்னா? ஆகாரம் கீகாரம். வீட்டுக்காரர் எல்லா உபகாரத்துக்காகவே பிறந்திருக்கிறவர், கவலை இல்லாமல் இருக்கு. பார்த்தேன், மெட்ராஸில் இதெல்லாம் அபூர்வம். ஏதோ நம்ம புண்ணியம். அண்ணா கிட்ட போய் சொன்னேன்னா துடிச்சு போயிடுவார். பாடக்கூட ஓடாது, ரொம்ப எதிர்பார்த்துருப்பார். என்ன பண்ணுறது, அவ்வளவுதான் இன்னைக்கு. சொல்லுங்கோ, இது மாதிரி என்ன வேஷ? கச்சேரி முடிஞ்ச உடனே இங்கே வந்தாலும் வந்துடுவார். என்னத்துக்கு சிரமப்பட வேண்டாம். 2 நாளில் நான் வரேன் மாம்பழத்துக்கு. அனாவசியமாக சிரமப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். நானே சொல்லிவிடுகிறேன், அண்ணா கேட்கணுமே. கொஞ்சம் நாசுக்காக சொல்லுங்கள். சரி, அப்போ வரட்டுமா? உடம்பு பார்த்துக்கோங்க அண்ணா, நீங்கள் அப்படியே இருங்கோ. அவர் போனவுடன் கார் புறப்படும் ஓசை கேட்டது. பாலூர் ராமு கச்சேரி இன்னைக்கு வர சொல்லி வண்டி அனுப்பிச்சிருந்தார் என்றான் பாபு யமுனா வந்தவுடன். நான் இல்லட்டா கிளம்பியிருப்ப. நல்ல பாட்டு, உருக்கமான பாட்டு யமுனா. அவர் சிஷ்யராய்வர். ஆமாம். இன்னும் ஒரு தமிழர் காப்பியை விடும்போது, நான் யாருன்னு கேட்கலையா என்று காப்பியில் தூசி மாதிரி இருந்ததை விரலால் எடுத்துக்கொண்டே கேட்டாள். யாரு? அவரா? கேட்டார். வீட்டுக்காரான்னு சொன்னேன். யமுனாவின் உதட்டிலிருந்து ஒரு சின்ன சிரிப்பு தெரித்தது. ஏன் சொல்லப்படாதா? எதை சொன்னா என்ன? டம்ளரை அலும்பி வைத்துவிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்து கொண்டே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் யமுனா. எதற்காக இப்படி பாலை சுண்டுகிறார் போல் சிரித்தாள். உட்கார்ந்திருப்பதில்தான் எவ்வளவு நிதானம், சங்கோஜம். கூச்சம் எதுவும் இன்றி நம்பிக்கையும் துணிவும் இங்கு அமர்ந்திருக்கின்றன. பக்கம் பக்கமாக புரட்டி கொண்டிருக்கிறாள். என்ன புஸ்தகம் யமுனா?
கதை புஸ்தகம்.
என்ன கதை?
புருஷன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், மனைவி எழுதி கொண்டே இருக்கிறாள். 20 வருஷம் எழுதுகிறாள் எழுதுகிறாள் எழுதுகிறாள். அப்படி எழுதுகிறாள், நிமிர்ந்து பார்க்கிறாள், அவனும் பார்க்கிறான். அவள் முகத்தில் அது இல்லை.
எது?
யௌவனம்.
எங்கே அது?
அவள் எழுதுகிற போது, அவர் சொல்லுகிற போது சொல்லிக்கொள்ளாமலே போய்விட்டது.
அப்புறம்?
புஸ்தகத்துக்கு அவ பேரையே வைத்து விட்டார் அவர்.
ஆஹா, அந்த கதையா? ராஜகோபாலன் எழுதினதுன்னா அது. நீ கூட பார்த்துருக்கலாம் அவரை.
யாரு?
யானையடியிலேருந்து போகிறபோது ஹைஸ்கூலுக்கு எதிர்த்த கடையில் உட்காந்துருப்பாரு. சேப்பா வெள்ளி ஃப்ரேம் போட்ட கண்ணாடி போட்டுண்டு
ஒல்லியா அடக்கமா சின்னவரா?
ஆகிருதி தான் சின்னது.
அவர் இல்லையாமே இப்ப?
இல்லை.
கதை என்னமோ பண்ணுகிறது.
என்ன?
அந்த பொம்மநாட்டி யௌவனத்தையே கொடுத்து விட்டாளே புருஷன்கிட்ட, இல்ல?
அவனும் தான் கொடுத்து விட்டான். யமுனா மீண்டும் கதையை ஆரம்பத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தாள். சற்றென்று எழுந்தாள்.
வா பாபு.
எங்க?
டாக்டர் வீட்டுக்கு. எங்க இருக்கு?
இதோ 2 தெருக்கு அந்தண்டைதான்.
இரு, போய் ரிக்ஷா கொண்டு வரேன்.
அவள் போய் வருவதற்குள் சட்டை வேட்டியை மாற்றி தலையை வாரிக்கொண்டான் பாபு. ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டான். கீழே இறங்கும்போது,
ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போங்க, நீங்களும் உட்காந்துட்டு போங்க, பரவாயில்ல, துணி மாதிரி கிடக்காங்க, கூட ஒருத்தர் இல்லாட்டி முடியாது
என்றாள் வீட்டுக்காராமல். அவள் சொல்லாவிட்டால் கூட யமுனா ஏறி பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாள் போல தோன்றிற்று பாபுவுக்கு. யார் யாரோ விழித்து விழித்து பார்க்கிறார்கள். உடல் குன்றுகிறது.
சரியா உட்காரு பாபு.
ரிக்ஷா நகர்வதே சிரமமாயிருந்தது. கடலை நோக்கிச் செல்லும் நதிகளைப் போல ஜனவெள்ளம் உராய்ந்தும் முந்திக் கொண்டும் சுழியிட்டும் நகர்ந்து கொண்டிருந்தது. டாக்டர் கடுமையான மாத்திரைகளை எழுதி கொடுத்து விட்டார். அங்கிருந்து திரும்பி வரும்போது சாரி சாரியாக ஜனவெள்ளம் இன்னும் கடற்கரையை நோக்கி ஊர்ந்து கொண்டிருந்தது. உலகத்து ஆறுகளெல்லாம் கணவனான கடலைத்தான் இறுதியில் அடைகின்றன. எந்த தேவனுக்கு வணக்கம் செய்தாலும் அது கடைசியில் பரம்பொருளைத்தான் அடைகிறது என்று தினமும் சொல்லுகிற செய்யுள் பாபுவின் மனத்தில் ஒலித்தது. ஜுரத்தின் அயற்சியாலோ அல்லது பக்கத்தில் அவள் அவ்வளவு நெருக்கமாக உட்கார்ந்திருப்பதோ என்னவோ, அந்த ஜனத்திரள் புதிய ஸ்வரங்களை அவன் உள்ளத்தில் எழுப்பிற்று. புதிய பொருட்கள் அங்கு தொனிப்பது போல் இருந்தது. நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்? இவள் எங்கே போகிறாள்? என் பக்கத்தில் உட்கார்ந்து அயர்ந்த என் உடம்பை பிடித்து கொண்டு வரும் இவள் எங்கே சென்று கொண்டிருக்கிறாள்? ரிக்ஷா அகலமாகவும் இல்லை, 2 பேரையும் நன்றாக நெருக்கி இருக்கிறது. எதற்காக நெருக்கி இருக்கிறது? இந்த ஸ்பரிசத்தில் கூட உடல் மட்டும் இல்லை, வேறு ஒன்றும் இருக்கிறது என்று காண்பிக்கவா? அவளை அழைத்து கொண்டு நந்தமங்கலத்திற்கு காரில் போன போதும் இப்படித்தானே போனோம். அப்போது நாம் நினைத்த விண் மட்டும் இல்லை, மண்ணும் இங்கு இருக்கிறது என்று அவன் உடல் ஒரு அச்சத்தையும் துணிவையையும் கொடுத்தது. அதே நெருக்கம் இப்போது ஏன் இந்த எண்ணங்களை இடமாற்றி போற்றிருக்கிறது? ரிக்ஷோ ஏதோ கார் குறுக்கே போவதற்காக இடம் விட்டு 2-3 கணம் நின்றது. பஸ்ஸும் ரிக்ஷாக்களும் கூட்டமும் மண்டிய தெருவில் கோயில் தூண்களும் அகல் விளக்குகளும் எழுந்தன. யமுனா தூணில் தலையை நிமிர்த்தி சாய்ந்து கேட்கிறாள். மங்கள்வாடியிலிருந்து வந்த பாடகனும் அவன் பிள்ளையும் பாடுகிறார்கள். கீழே 5 நிமிஷம் உலாவிவிட்டு மேல் சஜ்ஜமத்தை போய் பிடித்து 1 நிமிஷம் விடாமல் கார்வை கொடுக்கிறான். எவ்வளவு நீளமான கார்வை! அதுவும் 2 குரலும் சேர்ந்து கொடுக்கிற போது இறங்கி இறங்கி அவன் மேல் சஜ்ஜமத்தை தொடுகிறான். இந்த கால் ஸ்வரம் அரை ஸ்வரம் எல்லாம் எவ்வளவு சுத்தமாக பேசுகிறது! திடீரென்று பிசிறில்லாமல் பிரயத்தனமில்லாமல் 3வது ஸ்தாயியின் தெய்வதத்தையும் நிஷாதத்தையும் எட்டுகிறான், விடுகிறான், மீண்டும் எட்டி அதிலேயே நிற்கிறான். இல்லை, அவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. உடலும் சட்டையும் மண்ணில் பிறந்தவைதான். ஆனால் குரலால் ரசவாதம் செய்தோ என்னவோ, அவர்கள் அதிமானிடர்களாகிவிட்டார்கள். நம்மை போல தின்னலாம், நடக்கலாம், பேசலாம், ஆனால் சுருதியின் மர்மத்தை கண்டுபிடித்து மண்ணினின்று எழுந்துவிட்டார்கள். விண்டு வந்த ஜீவன் பரம்பொருளுடன் ஐக்கியமாவது போல
சுருதியும் அவர்களுடைய குரலும் ஐக்கியமாகிவிட்டன. தி ஜானகிராமனின் மோகமுள் மூன்றாவது பாகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தின் இன்னொரு பகுதி முடிந்தது.